நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் க. மணி அவர்கள்.
வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், அடுப்படி முதல் அண்டம் வரை அறிவியல் தொடர் நிகழ்ச்சியில இந்த வாரம் அறிவியல் செய்திகள் என்ன புதுசாக இடம்பெற்றிருக்கதை பற்றி சொல்லுங்களேன்.
நிறைய தகவல்கள் இந்த வாரம் வந்தது. ஆனால் எனக்கு திடுக்கிடக்கூடிய ஒரு தகவல், அழகான குழந்தைங்களை பார்த்த உடனே அல்லது க்யூட் டாகு இல்லை ஒரு கேட்டு இதெல்லாம் ரொம்ப அழகாக புசு புசுன்னு குண்டாக கொழு கொழுன்னு இருக்கும்போது அதை கட்டி பிடிச்சி மொத்த கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை பிறக்குது இல்லையா. சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க உண்மையிலே இது ஒரு அக்ரஷனுங்கிறாங்க. நிறைய பேர் வந்து குழந்தைய பார்த்த உடனே கன்னத்தை கிள்ளணுங்கிறாங்க. அப்புறம் கொழுகொழுன்னு இருந்ததுன்னா ஒரு தட்டு தட்டுன்னு அடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் கட்டி பிடிக்கும்போது ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க மூச்சு திணற அளவுக்கு. உண்மையில் இது அன்பு பாசம் தானா இல்லை வந்து ஒரு அக்ரஷனுடைய வெளிப்பாடா அப்படின்றது இந்த உளவியல் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு சோதனை பண்ணாங்க. திரையில் வந்து அழகழகான குழந்தைங்க, அப்புறம் பொசு பொசுன்னு நாய்க்குட்டிகள், இது மாதிரி கன்றுக்குட்டி, இது மாதிரியான ஒரு படங்கள்லாம் காட்டுறாங்க. கையில் என்ன பண்ணுறாங்க, இந்த பபுள் ரேப்னு ஒன்று விற்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கும்பொழுது அது உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கில் முத்து முத்தா பபுள் பபுளாக இருக்கும். அது குழந்தைங்க வந்து அமைக்க அமைக்க உடச்சிக்கிட்டே இருக்கும். இது கையில் கொடுத்து எவ்வளோ இஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் அமைக்கி உடைங்க, அந்த படத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண கட்டடம், பீச்சு, தெரு, வாகனம் இது மாதிரியான பொருளெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி நசுக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. இந்த குழந்தைகள் அழகானது, க்யூட்டாக இருக்கக்கூடிய இந்த உருவம் வந்த உடனே நிறையவே நான் நசுக்கிறாங்க. அப்போ மனசுக்குள்ளே எதை அழிக்கணும் உடைக்கணுன்ற ஒரு ஆவேசம் இருக்கிறதுனால தானே அப்படி செய்கிறாங்க. உண்மையில் பாச வெளிப்பாடா அல்லது வந்து தன்னுடைய ஆக்ரோஷ வெளிப்பாடா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியல. இதுக்கு என்ன பின்னணின்றது இன்னும் அவங்க ஆராய்ச்சி பண்ண முடியல. மனிதன் செய்வதுன்ற உள்ளுக்குள்ளேருந்து வருகின்ற உள்ளத்தினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வெளிப்படுவது வேற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுடைய ஆதாரமான உள்ள நிகழ்ச்சிங்கிறது வேற மாதிரி இருக்குது. வெளியே வந்து அது பாசம் போல் தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே அது வந்து மோசம் செய்வதாகத்தான் இருக்குது அப்படின்னு உளவியல் சொல்லுது. அப்போ நம்ம படு ஜாக்கிரதையாக நம்ம மக்களோட பழக வேண்டியிருக்குதுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்த்தம் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்வதுக்கு பொருத்தமான உதாரணம் போடுறது. வெளியே பார்க்கும்பொழுது பாசம் மழையாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா இதே வந்து கொடூர செயலாக இருக்குது. இதிகாசத்துலேருந்து ஒரு உதாரணம் ஞாபகம் வந்து, திருதராஷ்டிரன் வந்து கண் தெரியாதவர், ஆனால் ஒரு பலசாலி. ஒரு முறை பீமன் வந்து சந்திக்கு வரும்பொழுது அவருக்கு கட்டிப்பிடிச்சி தழுவும் பொழுது நசுக்கி கொள்றதுக்கு அவர் வந்து முயற்சி பண்ணுறார். இதை கண்ணன் வந்து தெரிஞ்சுக்கிறார். அவர் குருடங்கிறதுனால பீமனை நகர்த்திட்டு தூணு பக்கமாக அழைச்சிட்டு போயிடறார். அப்போ தூணை ஒரு நசுக்கி போகும்போது தூணு நொறுங்கி உடஞ்சி போயிடுது. அப்போ தான் பீமன் நினச்சி பார்க்குறான், நானாக இருந்தேனா என்ன இருக்கும் அப்படின்னு. நல்ல வேலையை கண்ணன் வந்து இடையில் வந்து புகுந்து என்னை காப்பாற்றி தூணை கொண்டு போய் காமிச்சிட்டார். குருடங்கிறதுனால அவருக்கு தூணுன்னு தெரியாது, எதில் இருக்கிறத பிடிச்சி நசுக்கணுங்கிறத அவர் நசுக்கிட்டார். அதெல்லாம் நம்ம கேட்கும்பொழுது இது புராணத்தில் அந்த காலத்து இதிகாசத்தில் சொல்லப்பட்ட கதைகள்னு, ஆனால் உண்மையிலே மனிதன்கிட்ட அன்பாக தழுவுங்கிறது பின்னாடியே கூட அக்ரஷன் ஒன்று இருக்குதுங்கிறது இந்த சோதனை நிரூபித்திருக்குங்க.
உண்மையிலே இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதனால தான் அந்த பழமொழி வந்ததோ என்னவோ தெரியல, தொட்டிலையும் ஆட்டிட்டு பிள்ளையும் கிள்ளி விடுறது அப்படின்ட்டு. அப்புறம் திருக்குறள் கூட ஒன்று இருக்குது இல்லையா, கூப்பிய கைகளுக்குள்ளும் கொடுவாள் மறைந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு திருக்குறள் இருக்குது. உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். இப்போ மனிதர்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்ணாசை பொண்ணாசை அது இருந்துகிட்ருக்குது. ஒரு சில சமூகங்கள், ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெறி இருக்கும், நான் இந்த ஊரை சேர்ந்தவன், அந்த ஊரை சேர்ந்தவன், நீ பிழைக்கிறதுக்காக வந்த அப்படின்லாம் கேளியாக கூட சொல்கிறது உண்டு. உண்மையிலே இந்திய மக்களின் பூர்வீகம் எது? இப்போ எல்லாரும் மக்களோட பூர்வீகம் என்னென்னா ஆப்பிரிக்க ஒரு மூதாதையர் பெண் வயிற்று பிறந்த தோன்றல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய மக்களின் பூர்வீகம் அப்படின்னு சொன்னால் எது?
மனிதர்களின் பூர்வீகத்தை ஆரம்பத்தில் கண்டுபிடிப்பதற்கு மானுடையல் வல்லுநர்கள் வந்து, மானுடையல்னால் மனிதனை பற்றி படிக்கிறவங்க, அவங்களுக்கு கிடைச்ச உதாரணம் வந்து முகஜாடை. இந்த ஒற்றுமையில் தான் அவங்க பார்ப்பாங்க. கையில் காம்பஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அப்புறம் எலும்பு கூடுகளை வந்து ஒப்பிட்டு பார்ப்பார்கள், அந்த அளவு எப்படி மாறுது, அகலம், நெற்றி அகலம், அப்புறம் கண்ண அகலம், இப்படிலாம் மானுடவியல் முடி அனாட்டமி படி பார்ப்பார்கள். சில பேர் மொழி வரியாகவும் பார்ப்பாங்க. எப்படி தமிழ்மொழி வந்தது, சமஸ்கிருதம் எப்படி வந்தது, ஹிந்தி போன்றது எப்படி வந்தது, உருது எப்படி வந்தது, மலாய் எப்படி வந்தது, இதுக்கு எந்த மொழியோட சம்பந்தம் இருக்குது, அந்த மொழியிலேருந்து இது வந்திருக்குனாக்கா பூர்வீகம் அவங்களுக்கு அந்த மொழி இருக்கக்கூடிய இப்போது அந்த மொழி பேசுகின்ற இடம் தான் அவங்களுக்கு பூர்வீகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து மொழி ரீதியாகவும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் தமிழ் பேசுகிறாங்க, வந்து இருந்தாலும் மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க, பஞ்சாபி பேசுகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு அவங்க பூர்வீகம் வந்து நிச்சயம் தமிழ்நாடு இல்லைன்னு நம்ம வந்து உறுதியாக சொல்கிறோம் இல்லையா. அவங்க தெலுங்கு பேசினாலும் இவங்க வந்து உண்மையாக இவங்க தமிழ்நாட்டில் இருந்துட மாட்டாங்க, ஒரு காலத்தில் வேறு இடத்துலேருந்து இங்கே மைக்ரேட்டட் பீப்புள் அப்படின்னு மொழி வாரியாகவும் சொல்லலாம். இப்போ மொழி வந்து மனிதன் தான் பரவணும், மொழி பரவக்கூடாதா? இப்போ நான் வந்து இங்கிலீஷ் பேசுகிறேன், அதனால் நான் வந்து பூர்வீகம் எனக்கு வந்து இங்கிலண்டா அப்படி சொல்ல முடியாது இல்லையா. மொழி பேசுவதனாலே அவங்க பூர்வீகம் அங்கேன்னு சொல்ல முடியாது. தமிழ் பேசுவதனாலே நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவனும் சொல்ல முடியாது. எத்தனை பேர் இங்கே வந்து குடிபெயர்ந்து வரும்பொழுது இங்கே இருக்கிற மொழியை வந்து பயின்று அவங்க தாய்மொழியாக மாறி இருந்திருக்கலாம். அதனால் மொழியின் அடிப்படையில் மனிதனுடைய பூர்வீகம் எங்கேன்னு கண்டுபிடிக்கிறது இன்னும் இயலாத காரியமாக இருக்குது. முக அமைப்புகள் நம்ம பார்த்தும் போதெல்லாம் பார்த்தாக்கா அது வந்து ஒரு தெள்ள தெளிவாக ஒரு இனம் அப்படின்ற ஒன்றும் சொல்ல முடியல. அந்த மானுடையல் அறிஞர்கள் வந்து ஆரம்பத்தில் இப்படிலாம் திணறினாங்க. பல விதமான கொள்கைகள்லாம் இருந்தது. எப்படி கொள்கைகள் இருந்ததுன்னா, இந்தியா முழுக்க திராவிடர்கள் இருந்தார்கள் அப்படின்னு ஒரு இனம் இருந்தது. அப்புறம் வந்து ஆரிய இனம்னு ஒன்று வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைந்தது, வடக்காக உள்ளே நுழைஞ்சது. நுழைஞ்சி அவங்களுக்கும் ஆரியருக்கும் திராவிடர்களுக்கும் ஒரு போர் நடந்தது. அந்த போரில் வந்து திராவிடர்கள் வந்து கொன்றார்கள், கொன்று கொன்று புதைத்தார்கள். அப்புறம் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி அவங்க வர்ண தர்மங்களை கொண்டு வந்து மக்களை வந்து நாளாக பிரித்தாங்க. நாங்கள் தான் உயர்ந்த இனம் சேர்ந்தவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதி தகவல்லாம் வளர்ந்து கட்சிகள்லாம் வளர்ந்து அதை வைத்துக்கொண்டே அதிகாரத்தையும் எல்லாத்தையும் பிடித்தவங்க இருக்கிறாங்க. உண்மையிலே அது உண்மைதானா அப்படின்னு யாருமே யோசிக்கவே இல்லை. அப்படி ஆரியர் படையெடுப்பு இருந்ததான்னு யாரும் கேட்கவே இல்லை. கால்டுவெல் ஐயனுடைய ஒப்பிலக்கணம் பார்த்து அப்புறம் பிரெஞ்சு ஜெர்மன் நாட்டு அறிஞர்கள்லாம் இந்தியாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்த மானுடையல் பண்ணும்பொழுது அவங்களா சொன்ன ஒரு கதை தான். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு எந்த விதமான ஆதாரமும் காட்டவே இல்லை. சிந்து சமவெளி நாகரிகம் யாருடையது, அப்படி இது திராவிடர்களுடையது, இவங்க வந்து ஆரியர்கள் பின்னாடி வந்து தான் அதெல்லாம் அழிச்சிட்டாங்க, பாருங்கள் அந்த இடத்துல வந்து நிறைய எலும்புகள்லாம் புதைச்சிருக்குது, இப்படிலாம் என்னென்னவோ தகவல்களை கிடைச்சதெல்லாம் வச்சுட்டு உள்ளுக்குள்ளேயே ஏற்கனவே ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். பிரித்தாள வேண்டிய கருத்து, இங்கே ரெண்டு இனம்னு சுட்டி காட்டணும். உயர்ந்த ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு இனம் ஒன்று இருக்குது, தாழ்ந்த ஜாதி மக்கள் திராவிடர்கள் இருக்கிறாங்க, இவங்க ரெண்டுக்குள்ளே போரிட்டோம்னாக்கா நமக்கு வந்து நல்லது அப்படின்ற பிரித்தாளும் கொள்கையில் இருக்கவங்க சுட்டி காட்டுது. இப்போ என்னுடைய கேள்வி, உங்கள் கேள்வியில் என்ன இருக்குதுன்னா, இது எது உண்மை, இப்படி சொல்லப்பட்ட கருத்துக்கள் உண்மையா, இது விஞ்ஞானபூர்வமாக இதுக்கு என்ன இப்போ வந்து நவீனமாக பதில் சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இது ரொம்ப சென்சிட்டிவ் கேள்வி கூட. விஞ்ஞானங்கிறது வந்து பிழையே செய்ய முடியாதது. அது சொல்லப்படுகிற தகவல் வந்து நம்ம எப்போ வேணால் நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஒரு கொள்கை, ஒரு நம்பிக்கை, அதை வந்து உறுதி செய்ய முடிஞ்சதுன்னா அது நம்பிக்கையிலேருந்து அது உண்மையாக மாறுது. சில நம்பிக்கைகள் நாள் பட இருந்து வரும், ஆனால் உறுதி செய்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். அப்போ அது உண்மையாங்கிறத நம்ம வந்து எப்பவுமே உறுதி செய்யவே முடியாது. அறிவு உண்மை அழியாதது அப்படின்னு ஒரு வாக்கு உண்டு, ஞானம் அபாதித்தம் அப்படின்வாங்க. ஞானமானது அழியாதது, நாலெட் ஸ்டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு எப்போ நிலையானது, 2+2=4 இது ஒரு கொள்கையோ அல்லது வந்து கருத்தோ, அது வந்து நம்பிக்கைக்குரிய பொருளோ கிடையாது. 2+2=4 வந்து யார் வேணால் செய்யலாம், அது என்றைக்குமே அழியாதது. அப்படி உண்மை எப்பவுமே அழியாததாக இருக்கும் பொழுது அந்த உண்மை எப்படி கண்டுபிடிக்கிறது? இனம்னா என்ன, இனத்துக்குள்ளே என்ன வேறுபாடு இருக்கும்? சரி, ஆரிய இனம் திராவிடம்னு இருந்ததுன்னு சொன்னால் கூட அந்த இனத்துக்குள்ளே வந்து என்ன வேறுபாடு, கட்டாயம் வேறுபாடு இருக்கணும் இல்லையா? எந்த வேறுபாடு நீங்கள் சொல்ல முடியும், எந்த வேறுபாடு நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும், அதன் அடிப்படையில் தான் நமது இனம் இருக்குதுன்னு நம்ம நிரூபிக்க முடியும். பாருங்கள், சிவப்பாக இருக்கவங்களாம் ஆரியர்கள், கருப்பாக இருக்கவங்களாம் திராவிடன். நிறைய பேர் திராவிடர்களே சிவப்பாக இருக்கிறாங்க, நிறைய பேர் ஆரியர்களே கருப்பாக இருக்கிறாங்க. அது வந்து ஒரு நிச்சயமான கோட்பாடாக இருக்க முடியாது, அது நிரந்தரமானதல்ல. எதன் அடிப்படையில் வந்து இனம் அப்படின்னு குறிப்பிட முடியும்? நெல்லில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது, அந்த ரகங்களுக்கு வந்து அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று ஒன்றுக்குள்ளே வந்து ஜீனை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். பாருங்கள், பெருவகுதியான ஜீன்கள் வந்து வேற்றுமை இருப்பதுனால இது வேறு ரகம்னே சொல்லலாம். இது வந்து வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிச்சே தவிர அது உண்மையான ரகமே கிடையாது. இந்த வாழைத்தார் வந்து இந்த இடத்துல இந்த நிலத்தில் வந்து நல்லா தார் விட்டுருக்கு, அதே செடி தான் நான் வச்சேன், நான் கொஞ்சம் நாங்கள் நல்லா வரலை அப்படின்னால இனம்னு சொல்ல முடியாது. சுற்றுச்சூழல்னால் ஏற்பட்ட பாதிப்பு. சரிங்க, அண்மையில் மனித ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் செய்தாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய 100 மனிதர்கள் வெவ்வேறு இனம் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அவங்க இனம்னு சொன்னோம்னா இப்போ அது கொஞ்சம் சொல்லிடலாம். ஐரோப்பாவில் இருக்கவங்களாம் சிவப்பு தோல் இருக்கக்கூடியவர்களை வந்து காக்கேசியர்கள்னு சொல்கிறாங்க. அந்த காக்கேசிய மலையில் வாழ்ந்ததுனால காக்கேசியர்கள்னு சொல்வார். ஆப்பிரிக்காவில் இருக்கவங்களாம் கண்ணங்கரையிலிருந்து உயரமாக கருப்பாக இருக்கிறாங்க, சுருள் சுருள் முடிகள் இருக்குது, உதடு பெருசாக இருக்கிறோம், அவங்கள வந்து நீக்ராய்டுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு இனம். மங்கோலாய்டுன்னு சொல்கிறவங்க வந்து மஞ்சள் நிறமாக இருப்பாங்க, அகலமான முகம், ஜப்பான் சீனாக்காரங்க மூஞ்சி மாதிரி சப்பம் முக்கு இருக்கும், அவங்கள வந்து மங்கோலாய்டு சொல்லுவாங்க. இதை மூன்று முக்கியமான இனங்கள். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க, இதில் எதுலேயுமே சேர மாட்டதுனால ஆஸ்ட்ரலாய்டுன்னு, காக்கசாய்டு, மங்கோலாய்டு, நீக்ராய்டு, ஆஸ்ட்ரலாய்டுன்னு நாலு இனங்கள் சொன்னாங்க. இனம் அப்படின்னா என்ன, எதன் அடிப்படையில் நீங்கள் இனம்னு சொல்கிறீங்க, ஒரு அடிப்படைனா நாங்கள் பார்க்குறோம் உருவம் அப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறோம். இனத்துக்கு ஆதாரமாக இதுதான் உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. சரி, இதனால் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் இந்த இனங்களிலேருந்து மக்களை வந்து 100 பேர் செலக்ட் பண்ணி அவங்களோட பிளட்லேருந்து டிஎன்ஏவை செலக்ட் பண்ணி குரோமோசோம்ஸ் எல்லாம் எடுத்து தகவல் வந்து பிரித்தெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 பில்லியன் எழுத்துக்கள் கொண்டது அந்த தகவல் நம்மளுடைய டிஎன்ஏவில் அப்படி இருக்குது. டிஎன்ஏ ஜீனோம் அப்படிங்கிறது தான் குழந்தை வந்து ஒரு மனிதனாக வாழ்வதற்கு வேண்டிய தகவல் அடங்கிய ஒரு பெட்டகம். அதில் 3 பில்லியன் எழுத்துக்கள் அடங்கிய தகவல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30,000 தகவல்கள் உள்ள இருக்குது, எழுத்துக்கள்லாம் சேர்ந்து தகவல்களாகிறது. அந்த 30,000 தகவல் அடிப்படையில் தான் குழந்தை வந்து மனிதனாக வர்றது. வாழைமரமாக வாழமாக வளர்றது காரணம் அந்த விதையில் வந்து அது கொண்டு வேணாம் தகவல் இருக்குது. இப்போ ஏலக்காய் செடி ஏலக்காய் செடியாக வளர்றது காரணம் வந்து அந்த விதையில் வந்து ஏலக்காய்க்கு உண்டான குணங்களெல்லாம் தகவலாக இருக்கிறது. பூனை, யானை, எலி, கொசு எல்லா ஒவ்வொரு உயிரினமும் அததுவாக முட்டையிலேருந்து வந்து அது அந்த இனமாக வருவதற்கு காரணம், வேறாக மாறாமல் இருப்பது காரணம் அதுக்குள்ளே அந்த தகவல் இருக்குது. அந்த தகவல் பேர் ஜீனோம். எத்தனை தகவல் இருக்குதுன்னா மனிதனுக்கு கிட்டத்தட்ட 30,000 தகவல் இருக்குது. இந்த 30,000 தகவலும் மொத்தமாக எழுதப்பட்ட எண்கள் வந்து எழுத்துக்கள் வந்து 3 பில்லியன். இதை ஒப்பிட்டு பார்க்குறார்கள். இந்த யாருக்கு, இந்த 100 வகையான மனிதர்கள்கிட்ட ஒப்பிட்டு பார்த்தா ஒரு எழுத்து கூட வித்தியாசமாக இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. வித்தியாசம் இருக்கும், ஆனால் அந்த வித்தியாசம் எல்லாருக்கிட்டுமே இருக்குது. இந்த இனத்துக்குன்னு ஒரு தனி வித்தியாசம், அந்த இனத்துக்குன்னு தனி வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் இருக்குது மனிதர்கிட்ட, அது எல்லா இடத்துல எல்லாருக்கிட்டும் பரவி இருக்குது. இந்த நியூக்ரோவுக்கு மட்டுமே இந்த குணங்கள் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்ல முடியல. பார்க்க போனால் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் கூட வித்தியாசம் இல்லை. சிம்பான்சின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு வாலில்லா குரங்கு, அதுக்கும் மனிதனுக்கும் கூட 99% ஒரே மாதிரி எழுத்துக்கள் தான் இருக்குது. 1% தான் மனிதனே வித்தியாசப்படுறான். இதை ஒரு தூக்கி வாரி போடுகின்ற வித்தியாசம் இருந்தால் இனம் என்பதே நம்ம வந்து இப்போ ட்ராப் பண்ண வேண்டியது. அந்த இனம்ங்கிறது வந்து தோற்றமாயை, அந்தந்த ஊரில் வசிக்கும் போது அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தோலில் நிறம் மாறி இருக்கலாம், கண்ணி நிறம் மாறி இருக்கலாம், உயரம் அதிகமாக இருக்கலாம், குள்ளமாக இருந்திருக்கலாம். மற்றபடி மூளை அளவுலோ, சிந்திக்கும் திறனிலோ, ரத்தத்திலோ மனிதன்கிட்ட எந்த விதமான வித்தியாசமே இல்லை, இனமே கிடையாது. சரிங்க, இந்திய இனம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போது உலகத்தில் எல்லா இடத்துலையும் மனிதர்கள் இருக்கிறாங்க இப்போது. ஆனால் நமக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் மக்கள் குடி போன பிறகு தான் அங்கே வந்து மக்களே இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி பூர்வீக மக்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்படி பார்த்தோன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் மனிதன் ஒரே சமயத்தில் தோன்றிட்டானா? இப்போ இந்தியாவில் தோன்றிய மனிதன் இந்தியாவில் தான் தோன்றினானா? ஆஸ்திரேலியாவில் இருந்த மனிதன் ஆஸ்திரேலியாவில் தோன்றினானா? அப்படின்னா அங்கங்கே தோன்றும் பொழுது எப்படி வந்து மனிதன் சுதந்திரமாக அங்கங்கே தனித்தனியாக தோன்ற முடியும்? ஒரு கூட்டத்திலேருந்து தானே மனிதன் பிரிந்திருக்க முடியும். அப்போ ஒரே சமயத்தில் பூமியில் எல்லா இடத்துலையும் வந்து மனிதன் ஒரே சமயத்தில் தோன்றுவதற்கு வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு இடத்துல தோன்றி அவன் உலகம் முழுக்க பரவி இருக்கணும். அப்படி அப்படின்னா எந்த இடத்துல மனிதன் தோன்றினான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சுருக்கிறாங்க. அதுவும் ஜீனோம் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 3 விதமான தகவல்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று ஆட்டோசோம் சொல்லக்கூடிய இந்த 3 பில்லியன் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இதில் ஒப்பிட்டு பார்க்கிறது ஒன்று. அடுத்து வந்து மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு செல்லுக்குள்ளே ஒரு உறுப்பு இருக்கிறது, அது சுதந்திரமானது மனிதனை உண்டாக்குறதுக்கு. இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த ஜீனோம், அதிலேருந்து தவிர்த்து இன்னொரு ஒரு தகவலும் இருக்கிறது. அந்த தகவல் வந்து ஜீனோமுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது, சுதந்திரமாக இருக்கக்கூடியது. அது மைட்டோகாண்ட்ரியா. அந்த தகவல் வந்து குட்டியோண்டு தகவல், சின்ன குட்டிய புக்கு. மனிதனுடைய ஜீனோம் வந்து 23 வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு இதிகாசம் மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிறது வந்து ஒரு குட்டி ஒரு டைரி மாதிரி. இன்னொன்று வந்து ஒய் குரோமோசோம். இந்த ஒய் குரோமோசோமும் இந்த 3 பில்லியன் எழுத்துக்களில் ஒன்று தான். அந்த ஒய் குரோமோசோம் ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடியது, அது கலப்பு செய்யாது, இன்னொரு குரோமோசோமோட கலப்பாகாதனால இந்த 3 தகவலை வச்சு தான் பார்க்குறாங்க. எந்த தகவலை வச்சு பார்த்தாலும் எல்லா மனித குலமும் ஆப்பிரிக்காவில் தான் தோன்றியது. இந்த சவுதி அரேபியான்னு சொல்கிறோம் இல்லையா, ஆப்பிரிக்காவுக்கு ஒட்டிய அந்த செங்கடல் பகுதியில் அங்கே தான் மனிதர்கள் பெருவாரியாக வாழ்ந்து வந்தார்கள். 75,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வறட்சி ஏற்பட்டது. அங்கே இருந்த ஒரு பெரிய ஏரி, அதை நம்பி தான் அந்த மனித கூட்டமே இருந்தது. அந்த ஏரி வற்றி போனதுக்கு இப்போது ஆதாரங்கள் கிடச்சிருது. எப்போன்னு பார்த்தா 75,000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அங்கே மனிதர்கள் அங்கே இனிமேல் வாழ முடியாதுன்ற ஒரு நிலை ஏற்பட்ட உடனே தண்ணீரை தேடி அவங்க வந்து நைல் நதி ஓரமாக அப்படி மடக்க நடக்கிறாங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்பொழுது ஒரு சாரை என்ன பண்ணுறாங்க, அந்த செங்கடல் தானே, அதை அப்படியே குறுக்க கடந்து அந்த அரேபியாவுடைய கடற்கரை ஓரமாக நடக்கிறாங்க. கடற்கரை ஓரமாக நடந்து வந்தால் எங்கே வந்துடுவாங்கன்னா இந்தியாவுடைய குஜராத்துக்கு வந்துடுவாங்க. குஜராத் வந்தவொடனே மறுபடியும் கிழக்கு இறங்கி வராங்க. பறக்கும்போது அந்த அந்த மேற்கு கடற்கரை ஓரமாக கேரளா இந்த பகுதியெல்லாம் நிரம்பி வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு தென்னிந்தியா வரைக்கும் வந்துடுறாங்க. இதுதான் ரூட். இந்த முதல் ரூட்டு இது தான். இந்த ரூட்டில் வந்தவங்க யார், ஒரு கூட்டம், மக்கள் கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் தான் இந்தியா முழுக்கும் பரவுச்சு. அதுக்கப்புறம் யாரும் ஆரியர்கள்னு ஒன்று ஒருத்தர் வரல, திராவிடர்கள் இங்கே இருந்தாங்க, எல்லாம் ஒரே இனம் தான் இருந்திருக்குது. அது மனித இனம் தான் இருந்திருக்குது. மனிதன்கிட்ட வந்து சிவப்பு தோலும் கருப்பு தோலும் மொழியும் பேதங்களும் வந்து பின்னாடி ஏற்பட்டது. மனதில் நிரம்பி இருந்தாங்க. அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மொழிகளும் அங்கே உண்டாச்சு. தென்னிந்தியாவில் வந்து தமிழ் தோன்றுச்சு. அவங்களுக்கு ஆதி மனிதனுக்கு ஒரு சப்தம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த சப்தம் இவங்ககிட்ட தமிழாக மாறிச்சு. அதே ஆதி மனிதன் வடக்கில் இருக்கும்போது அவங்ககிட்ட சப்தம் வந்து சமஸ்கிருதமாக மாறிச்சு. அதே வந்து மனிதன் வந்து ஐரோப்பாவில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு அதே சமஸ்கிருதத்துலேருந்து மாறுபட்ட இதனால் மொழியினுடைய குடும்பங்கள் வந்து பின்னாடி தான் தோன்றுச்சு. மொழி குடும்பம் வருவதற்கு முன்னாடியே மனித குடும்பம் எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது. அதனால் தயவுசெய்து யாருமே வந்து இனப்பற்று மொழிப்பற்று வைத்து பேச வேண்டாம். மனித குலம் ஒன்றே ஒன்று தான்.
நல்ல விளக்கமாக சொன்னீங்க சார். மனித இனம் ஒன்று தான். அந்த ஜீனோம் கூட மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் வந்து ஒன்று தான் மாறுபடுது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பொருளாதார ரீதியாவோ ஜாதி ரீதியாவோ இன ரீதியாவோ நிற ரீதியாவோ வந்து பாகுபடுத்தி பார்க்கறது வந்து அறிவுள்ள செயலாக இருக்காது. இதைத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாலே கணியன் பூங்குன்றனார் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள். உடன் உரையாடியவர் என். கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422-243-1055 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.